ஒன்பதாம் அத்தியாயம். பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி மற்றொரு காட்சி. 1847 ஏப்ரல் 3 ஓய்வு நாளில் சகோதரர் ஸ்டாக்பிரிட்ஜ் ஹவுலாந்து என்பவற்றின் வீட்டில் கூடின ஓர் கூட்டத்தில் எங்களுக்கு விசேஷ ஜெப ஆவி காணப்பட்டது. நாங்கள் ஜெபித்தபோது பரிசுத்த ஆவி எங்கள் மேலிறங்கினார். நாங்கள் மிகவும் களிப்புற்றோம். சீக்கிரத்தில் நான் பூமியின் காரியங்களுக்கெல்லாம் அப்புறமாகி தேவனுடைய மகிமையின் தரிசனத்துக்கு உள்ளானேன். ஓர் தூதன் வேகமாய் என்னிடம் பறந்து வரக் கண்டேன். அவன் என்னை பூமியிலிருந்து பரிசுத்த நகரத்திற்கு விரைவாய் எடுத்து சென்றான். நகரத்தில் ஓர் ஆலயத்தைக் கண்டு அதில் பிரவேசித்தேன். முதலாம் திரைக்குள் வருமுன் நான் ஒரு வாசல் வழியாய் கடந்து சென்றேன். இத்திரை உயர்த்தப்பட்டதும் நான் பரிசுத்த ஸ்தலத்திற்குப் பிரவேசித்தேன். இங்கே நான் தூப பீடத்தையும் 7 விளக்குகளுள்ள ஒரு குத்து விளக்கையும் சமூகத்தப்பமிருந்த மேசையையும் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை பார்த்ததும் இயேசு 2 திரையை உயர்த்தினார். நான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குப் பிரவேசித்தேன். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நான் ஒரு உடன்படிக்கை பெட்டியைக் கண்டேன். அது மேலும் சுற்றிலும் பசும் பொன்னாயிருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் இரு முனைகளிலும் 2 கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை அதன் மேல் விரித்துக் கொண்டிருந்தன. அவைகள் ஒன்றுக்கொண்டு எதிர்முகமாய் கீழே நோக்கி நின்றன. தூதர்களுக்கிடையில் ஒரு பொற் தூபக்கலசம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தூதர்கள் நின்ற இடத்தில் மிகவும் அதிக ஒளியுள்ள மகிமை இருந்தது. அது தேவன் வாசம் செய்யக்கூடிய ஓர் சிங்காசனம் போர் காணப்பட்டது. இயேசு உடன்படிக்கை பெட்டி பக்கம் நின்றிருந்தார். பரிசுத்தவான்களின் ஜபங்கள் அவரிடம் வரும்போது தூபக்கலசத்திலுள்ள தூபம் புகைக்கப்படும். அவர் அத்தூபப் புகையுடன் அவர்களுடைய ஜபங்களை தமது பிதாவுக்கு படைப்பார். உடன்படிக்கை பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் ஓர் புஸ்தகம் போல் நன்றாய்ச் சேர்த்து மடிக்கப்பட்டிருந்த கற்பலகைகளும் இருந்தன. இயேசு அவைகளை திறந்தார். தேவனுடைய விரலால் அவைகளின் மேல் எழுதப்பட்டிருந்த கற்பனைகளை நான் கண்டேன். ஒரு பலகையில் 4 மற்றதில் 6 இருந்தன. ஆனால் ஓய்வு நாள் கற்பனையாகிய 4 கற்பனை அவை எல்லாவற்றிற்கும் மேலாக பிரகாசித்தது. ஏனெனில் ஓய்வு நாள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கைக்கொள்ளப்படும்படி பிரத்தியேகப்படுத்தப்பட்டிருந்தது. பரிசுத்த ஓய்வு நாளைச் சுற்றிலும் மகிமையிலானதோர் வட்டமிருந்ததினால் அது மகிமையைத் தோண்டினது. ஓய்வு நாட்பிரமாணம் சிலுவையுடன் சேர்த்து ஆணியடிக்கப்படவில்லை என்று கண்டேன். அப்படி அது ஆணியடிக்கப்பட்டிருந்தால் மற்ற 9 கூட அடிபட்டிருக்க வேண்டும். அப்பொழுது 4 கற்பனையுடன் அவை எல்லாவற்றையும் மீறுவதற்கு நமக்கு சுயாதீனமுண்டாயிருக்குமே. தேவன் ஒருபோதும் மாறாதவராயிருக்கிறபடியால் அவர் ஓய்வு நாளை மாற்றவில்லை என்று கண்டேன். ஆனால் பாப்புவானவர் 7 நாள் ஓய்வை வாரத்தின் 1 நாளுக்கு மாற்றிவிட்டார். ஏனெனில் அவரே காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற வேண்டியவர். அன்றியும் தேவன் 7 நாள் ஓய்வை 1 நாளுக்கு மாற்றியிருந்தால் பரலோக ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள உடன்படிக்கை பெட்டியில் இப்பொழுதிருக்கும் கற்பலகைகளின் மேல் எழுதப்பட்டிருந்த ஓய்வு நாள் கற்பனையின் எழுத்தை அவர் மாற்றியிருப்பாரென்று கண்டேன். அது 1 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று வாசிக்க வேண்டும். ஆனால் அது 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று தேவனுடைய விரலால் கற்பலகைகளில் எழுதப்பட்டு மோசேக்கு சீனாய் மலையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டபோது வாசித்தது போலவே இருந்ததென கண்டேன். பரிசுத்த ஓய்வு நாளே, தேவனுடைய மெய்யான இஸ்ரவேலுக்கும் அவிசுவாசிகளுக்கும் நடுவில் பிரிவினையின் சுவராயிருக்கிறதென்றும் இருக்குமென்றும் கண்டேன். தேவனுடைய அருமையான பரிசுத்தவான்களின் இருதயங்களை ஐக்கியப்படுத்துவதற்கான பெரிய விஷயம் ஓய்வு நாள்தான். ஓய்வு நாளை மாற்றினதற்கு உத்தரவாதி பாப்புகளில் ஒருவர் எண்ணாமல் பாப்பு மார்க்க சபை என்பதே இவ்வெழுத்தாளரின் வெளிப்படையான எண்ணமாயிருக்கிறது. இன்னொரு இடத்தில் அவர் உரைத்திருக்கிறதாவது, தங்கள் சபையே அம்மாற்றம் செய்ததென்று ரோமான கத்தோலிக்கர் ஒத்துக்கொள்வதும் தவிர ஞாயிறை ஆதரிப்பதனால் புரோட்டஸ்தாந்தர் அச்சபையின் அதிகாரத்தை அறிந்திருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். ஓய்வு நாளை உணராமலும் அதை கைக்கொள்ளாமலும் இருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு உண்டென்று கண்டேன். அதை பற்றிய வெளிச்சத்தை அவர்கள் புறக்கணிக்கவில்லை. அன்றியும் உபத்திரவ கால ஆரம்பத்தில் நாம் ஓய்வு நாளை அதிகப பலமாய் கூறி அறிவிக்க புறப்பட்டு போன போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டோம். ஓய்வு நாள் சத்தியத்திற்கு விரோதமாய் எதிர்த்து பேச முடியாமல் போகவே சபைகளுக்கு இதனால் கோபம் உண்டது. இக்காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சத்தியம் நம்மிடத்தில் உண்டென்று கண்டு வெளியேறி வந்து நம்மோடு உபத்திரவத்தை சகித்தார்கள். உபத்திரவ காலம் தேசத்தில் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் பெரும் குழப்பத்தையும் நான் கண்டேன். நாம் அக்கிரமக்காரர் மேல் தண்டனைகள் விழப்பண்ணினோம் என்று அவர்கள் நினைத்து நம்மை பூமியினின்று அப்புறப்படுத்திவிட்டால் தீமை நிற்பாட்டப்படும் என்பதாக எண்ணி அவர்கள் கூடி ஆலோசித்தார்கள். உபத்திரவ காலத்தில் நாம் எல்லோரும் நகரங்களையும் கிராமங்களையும் விட்டோடினோம். அக்கிரமக்காரர் நம்மை தொடர்ந்து முடுக்கினார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய வீடுகளில் பட்டயத்துடன் பிரவேசித்தார்கள். நம்மை கொல்லும்படி அவர்கள் பட்டயத்தை ஓங்கவே அது துரும்பை போல் வல்லமையற்று முறிந்து விழுந்தது. பிறகு நாம் எல்லோரும் இரவும் பகலும் மீட்பிற்காக கூப்பிட்டோம். அக்கூக்குரல் தேவ சமூகம் எட்டினது. சூரியன் வெளிப்பட்டது. சந்திரன் அசையாமல் நின்றது. ஓடிக்கொண்டிருந்த ஓடைகள் ஓடவில்லை. இரண்டு கனத்த மேககங்கள் கூடி ஒன்றை ஒன்று மோதினது. ஆனால் மகிமை தங்கப்பெற்ற ஓரிடம் தெளிவாயிருந்தது. அங்கிருந்து பெருவெள்ளத்தின் இறைச்சல் போன்ற தேவ சத்தம் உண்டாகி வானகங்களையும் பூமியையும் அசைத்தது. ஆகாயம் திறந்து மூடி கொந்தளிப்பாயிருந்தது. காற்றினால் அசையும் நாணலைப் போல் பர்வதங்கள் அசைந்து சுற்றிலும் எங்கும் கரடுமுரடான கட்டிகளை வீசினது. கடல் ஒரு பாத்திரம் போல் கொதித்து கற்களை தரைமேல் எறிந்தது. இயேசு வருகிற நாளையும் நாழிகையையும் தேவன் பேசிச் சொல்லி தமது ஜனங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை ஒப்புவித்தபோது அவர் ஒரு வசனம் வசனித்து அப்புறம் நிறுத்தினார். அப்பொழுது அவ்வார்த்தைகள் பூமி எங்கும் சுற்றி ஓடினது. தேவனுடைய இஸ்ரவேலர் தங்கள் கண்களை மேலே நோக்கின வண்ணமாய் ஏகோவாவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் பலத்த இடிமுழக்கத்தின் சத்தம் போல பூமி எங்கும் சுற்றி ஓடுகிறதை கேட்டுக்கொண்டு நின்றனர். அது பயங்கர பக்தி வினயமாய் இருந்தது. ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலும் பரிசுத்தவான்கள் மகிமையுண்டாவதாக ஹலேலூயா என்று சத்தமிட்டார்கள். அவர்களுடைய முகங்கள் தேவனுடைய மகிமையினால் பிரகாசிக்கப்பட்டன. அவைகள் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவனுடைய முகம் மகிமையால் பிரகாசித்தது போல பிரகாசித்தன. இந்த மகிமை நிமித்தம் துன்மார்கர் அவர்களை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தது. தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அவரை மகிமைப்படுத்தினவர்களின் மேல் நித்திய ஆசீர்வாதம் கூறப்பட்டபோது மிருகத்தின் மேலும் அதன் சொரூபத்தின் மேலும் அடைந்த வெற்றியைப் பற்றி உண்டான ஆரவாரம் பலமாயிருந்தது. தேசம் இளைப்பார வேண்டிய ஜூபிலி ஆரம்பித்தது. கொல்லாத எஜமானானவன் கலங்கி யாது செய்வதென்று அறியாதிருக்கையில் அவனுடைய பக்தியுள்ள அடிமையானவன் தான் கட்டுண்டிருந்த சங்கிலியை உதையெறிந்துவிட்டு வெற்றியாய் ஆர்ப்பரித்து எழும்புவதை நான் கண்டேன். ஏனெனில் துன்மார்க்கர் தேவனுடைய சத்தத்தின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள முடியாதிருந்தனர். சீக்கிரத்தில் பெரிய வெண்மையான மேகம் காணப்பட்டது. அது வர வர மிகவும் சிறப்பைக் காணப்பட்டது. மனுஷகுமாரன் அதன் மேல் சிறப்பாய் வீற்றிருந்தார். முதலில் நாம் இயேசுவை மேகத்தின் மேல் பார்க்கவில்லை. ஆனால் அது பூமிக்கு சமீபமாய் வந்ததும் அவரது அன்பின் ரூபத்தை நாம் கண்டுகொண்டோம். இந்த மேகம் முதல் முதல் அது வானத்திலே காணப்பட்டபோது மனுஷகுமாரனுடைய அடையாளமாயிருந்தன. தேவகுமாரனுடைய சத்தத்தினால் நித்திரை செய்யும் பரிசுத்தவான்கள் மகிமையான சாவாமையை தரித்தவர்களாய் வெளிப்பட்டு வந்தார்கள். உயிருள்ள பரிசுத்தவான்கள் க்ஷணப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மேகவானத்திலே அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அது மேலெழும்பிச் செல்கையில் எங்கும் மகிமையாய் காணப்பட்டது. வாகனத்தின் இரு பக்கங்களிலே செட்டைகளும் அதன் கீழே சக்கரங்களும் இருந்தன. ரதம் மேலெழும்பி ஓடும்போது சக்கரங்கள் பரிசுத்தர் என்றும் செட்டைகள் அசைகையில் அவைகள் பரிசுத்தர் என்றும் மேகத்தை சுற்றிலுமிருந்த பரிசுத்த தூதர்களின் கூட்டம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றும் சத்தமிட்டனர். மேகத்திலிருந்த பரிசுத்தவான்களும் மகிமையுண்டாவதாக ஹலேலூயா என்றார்கள். ரதம் பரிசுத்த நகரத்தை நோக்கி ஓடியது. இயேசு பொன்னகரின் வாசல்களை விரிவாய் திறந்து நம்மை உள்ளே நடத்தி சென்றார். தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்ட நிமித்தமும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாயிருந்த நிமித்தமும் இந்தமும் இங்கு நாம் நல வரவேற்கப்பட்டோம். வெளிப்படுத்தல் 14:2, 22:14.